94வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். இந்த செய்தி அந்த சங்கீதத்திலிருந்து தான் வரப்போகிறது. இந்த 94வது சங்கீதம் Psalm 94, இது ஆண்டவருடைய பிள்ளை பாரிய சங்கீதம். அதாவது ஆண்டவரை அறிந்து கொண்டு விசுவாசித்து வாழ்ந்த ஒருவன் பாடிய சங்கீதம். அந்த முதல் வசனத்துல ஒரு சின்ன திருத்தம் செய்ய வேண்டும், அதை நான் பிறகு சொல்லுகிறேன். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியம். இப்ப இந்த இடத்துல நீதியை சரி கட்டுகிற என்பது ஆங்கில வேத புத்தகங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்பு, இனி மூல மொழிகள்ல இருக்கிற பொழுது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பழிவாங்குகிற தேவனாகிய கர்த்தரே, பழிவாங்குகிற தேவனாகிய கர்த்தரே பிரகாசியம் என்றுதான் இருக்கு. சரிங்களா? அதை நான் சொல்ற நேரம் நீங்க நினைச்சிடக்கூடாது, வித்தியாசமா நான் வாசிக்கிறது தான். ஆங்கிலத்துல வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா அது சொல்லுது Vengeance belongs to the Lord, ரெண்டு தடவை கடைசி நேரம் Vengeance belongs to the Lord. இப்ப வெஞ்சன்ஸ் சொன்னா பழிவாங்குகிறது, நீதிக்காகத்தான் அவர் பழிவாங்குகிறார். இருந்தாலும் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது பழிவாங்குகிற தேவன். அடுத்தது, பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதில் அளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபுவின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கருக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிந்தித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாகவே மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். உலகத்துல இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. ரெண்டு மாதங்களா எங்கு பார்த்தாலும் வெயில் கொடுமை அதிகம். இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே இப்படி நடக்க போறதா சொல்லிட்டாங்க. பசிபிக், அட்லாண்டிக் அந்த கடல்கள் எல்லாம் வெப்பம் வலமைக்கு மாறாக அதிகரித்து நிலையை அடைந்திருப்பதனால வெயில் சில பகுதிகளில் கடுமையா இருக்கு. மதுரையில் நேற்று 39 டிகிரி, பெங்களூர்ல கூட வலமைக்கு மாறாக கடுமையா இருந்தது. வட பகுதியில எல்லாம் வறட்சி எப்பவும் இல்லாத அளவுக்கு வறட்சி. அதே நேரத்தில் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல வெள்ளம் அதிக வலமைக்கு மாறாக அதிகரித்து அநேகரை கொண்டிருக்கிறது. ஸ்டோம்ஸ் அதெல்லாம் அதிகரித்து இருக்கிறது. அந்த என்னுடைய ஐபோன்ல ஒரு ஆப் இருக்குது, அதாவது டிசாஸ்டர் ஆப். இந்த ரெண்டு மாதமா ஒரு மாதமா ஒரு நாளைக்கு 45 சிக்னல்ஸ் வந்துருது. இப்படி வந்ததே இல்லை. ஏன்னா டிசாஸ்டர் எர்த்குவேக், இங்க இன்னொரு இடத்துல வெள்ளம், இன்னொரு இடத்துல டிசீஸ், இன்னொரு இடத்துல வெயிலும் வறட்சி அதிகம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பாவத்தில் இருக்கிற உலகம் கூட சரியா இல்லை. பிரச்சனைகள் அதிகம் மக்களுக்கு. கொஞ்ச காலத்துக்கு முந்தி பிரான்ஸ்ல தலைநகரமான பாரிஸ்ல ஐசிஸ் அந்த கொடூரமான ஒரு தீவிரவாதி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் 100க்கு மேலானவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அன்னையிலிருந்த பிரான்ஸ் வந்து ரொம்பவும் எச்சரிக்கையான நிலையில இருக்கு. அப்படி இருந்தும் அவர்களால் இரவும் பகலுமா கண் விழித்து இந்த மாதிரியானவர்கள் மக்களை கொல்லாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கிறது. எந்த இடத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரையும் நிலைமை மாறல. பிரசல்ஸ் நகரத்துல நடந்ததையும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இப்ப அமெரிக்காவிலையும் தலை தூக்குறது, 50 பேர் சுடப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. உலகத்துல இந்த மாதிரி கொடூரங்கள் எல்லாம் அதிகமா இதுக்கு முன்ன நிகழ்ந்திருந்த பொழுதும் இது கொஞ்சம் வித்தியாசமானதுதான். எவ்வளவோ காவல் அதிகாரிகள் இன்னும் செக்யூரிட்டி எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்த பொழுதும் இதையெல்லாம் மீறி இந்த மாதிரியான காரியங்கள் நடப்பது மட்டுமல்ல, மனிதன் இவ்வளவு கொடூரமான ஒரு இருதயத்தை கொன்று மற்றவங்களை ரத்தத்தை எடுக்கிறத குறியா வைக்கிறது கொஞ்சம் புதுமையா இருக்கும். பிரச்சனை எங்க பார்த்தால் போர், எந்த நேரத்துல எங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறோமோ என்ற நிலைமையில ஒரு நியூக்ளியர் பட்டனை கூட பிரஸ் பண்ணிடுவாங்களோன்னு நிலைமையில நாடுகளும் கூட எச்சரிக்கை இல்லாத நிலைமை. ஆகவே உலக நடப்புன்னு நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது அங்க ஒன்னும் சமாதானத்தை பார்க்க முடியல, ஐக்கியம் பார்க்க முடியல, குழப்பம் தான். சில நேரம் நாங்க கூட பேசிட்டு இருந்தோம், எந்த நாட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு? ஆஸ்திரேலியாவில பார்த்தா அங்கேயும் பிரச்சனை, நியூசிலாந்துக்கு வாரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இதையெல்லாம் கடந்து மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் ஆண்டவர் அறியாதவருடைய வாழ்க்கையில மனக்குழப்பம் நிறைய இருக்கு. வேலை இல்ல, வீட்டுல அமைதி இல்ல, என்னென்னமோ சாமி எல்லாம் கும்பிட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், ஒரு வாரத்திலேயே பிரச்சனை ஆரம்பமாகிடுச்சு. ஒரு காலத்துல சமுதாய கட்டுப்பாடுகளின் காரணமா டிவோர்ஸுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப அது தண்ணி குடிக்கிற மாதிரி சர்வ சாதாரணமா போயிருச்சு. ஏன்னா சமுதாய கட்டுப்பாடுகள் யாரும் பயப்படுறது, அவர் ரொம்ப சீக்கிரமே ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. மனுஷனுடைய ஒழுக்கம் குறைஞ்சு போச்சு. ஒழுக்கம்னு வார்த்தைக்கு இன்னைக்கு மதிப்பு இல்லாத அளவுக்கு நடவடிக்கைகள் காணப்படுகிறது. பெற்றோர்களுக்கு புல வளர்க்கறதுன்னா பயம், எப்படி போவாங்களோ என்ன மாதிரி வருவாங்களோன்னு பயம். பிள்ளைகளும் கூட பெற்றோர்களுக்கு பயந்து நடப்பதில்லை. அவருடைய வாழ்க்கை, எவ்வளவோ வாலிபர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு கூட்டுத்தனமான தைரியம் தான், நல்ல தைரியம் இல்ல, ஒரு கூட்டுத்தனமான ஒரு தைரியத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்காலத்தை பத்திய ஒரு பயம் கூட இல்லாம கொடுமைகளும் அக்கிரமங்களும் அதிகரித்திருப்பது மட்டுமல்ல, மனுஷனுக்கு மனக்குழப்பம் அதிகம். வெளியே சொல்லிக் கொள்ள முடியாதபடி உள்ளுக்கே புழுகி கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இதெல்லாம் அதிகமா இருக்கு. சில கொடுமைகளையும் பார்க்கிற பொழுது கணவன் மனைவியை துன்புறுத்துகிறதோ, மனைவி அசிங்கமா பேசிக் கொள்வதோ, இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவன் விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும், அதாவது ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், சில நேரம் ஒரு கேள்வி வந்துடும், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார்? முந்தனா ஒரு கிறிஸ்தவன் ஒருத்தனுக்கு நான் ஆலோசனை கொடுக்க வேண்டியிருந்தது, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அவனுடைய அருமையாக ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை குழப்ப நிலைமை, மனைவி டிவோர்ஸ் கேட்டு போயிட்டான். தைரியத்தோட எந்த விதமான ஒரு பயமும் இல்லை, வேற வழி இல்லை. டிவோர்ஸ் நடந்துருச்சு. இப்ப அவனுக்கு ஆலோசனை கொடுத்தா, தம்பி இதெல்லாம் பார்த்து உனக்கு உன்னுடைய பங்கு ஒரு விதத்திலேயாவது இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காதேன்னு ஒரு யோசனை இல்லையா? இல்ல பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன், சில நேரம் எனக்கு கோபம் வந்துருது, ஆண்டவரை கூட கேட்கறேன், ஏன் இப்படி நீங்க அனுமதிச்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, நான் இந்த ஜெபம் பண்ணலையா அவங்க கிட்ட, அதை நீங்க அனுமதிக்காம இருந்திருக்கலாமே, ஏன் விட்டீங்க? ஒரு கிறிஸ்தவன் கேட்க கூடாதான், கேட்க கூடாது. எங்க சபையில மாலை நேர ஆராதனையில ஆண்டவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லி கொடுத்து கொண்டு வருது, படிக்கணும். ரொம்ப பேர் நினைச்சிருந்தது, நான் விசுவாசி, பேப்டிசம் எடுத்தாச்சு, சர்ச்சில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆண்டவரை பத்தி தெரியும். ரொம்ப தப்பு, உண்மையிலேயே ரொம்ப தெரியாது. உயிரோட இருக்கிற காலம் வரையும் நீங்க படிச்சாலும் பத்தாவது அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அவருடைய குணாதிசயங்களை படிங்க. ஆண்டவர் நல்லவர்ங்கிறது ஒரு குணாதிசயம். அதை பத்தி ரெண்டு தடவை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், இன்னும் இருக்கு. ஆண்டவர் நல்லவர்னு சொன்னா அவருக்கு கெட்டதே செய்ய தெரியாதுப்பா. அப்ப அவனை பார்த்து எப்படி சொல்ல முடியும், ஏப்பா இப்படி அனுமதிச்சீங்கன்னு கேட்கலாமா? முடியாது. அப்ப அதான் சொல்ல, நீ எப்படி கேட்க முடியுது, கேட்க கூடாது, அந்த நினைப்பே வரக்கூடாது. அவர் நல்லவர். இப்ப நம்ம பார்த்து இவர் நல்லவர் தான்னா அது எவ்வளவு நேரத்துக்கு நிலைக்கும்? நீங்க நல்லா இருக்கிற வரையும் நான் நல்லா இருப்பேன் இல்லையா? நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் மாறிடும். நமக்கு நிரந்தரமா நன்மையா இருக்க தெரியாது, முடியாது. விசுவாசிகள் கூட இந்த உலகத்துல பூர்ணமானவர்களா இல்ல. நமக்கும் சில நேரம் கோபம் வந்துருது, சில பேரை பத்தி தப்பா நினைக்க வந்துருது. ஆனா ஆண்டவர்கிட்ட அப்படி முடியாது, ஏன்னா அவர் பூர்ணமானவர். பூர்ணம் இல்லாதவரை நம்ம அவரை நினைக்க கூடாது. ஆனாலும் ஒரு பாவம் உலகத்துல இருக்கிற நம்ம, நம்முடைய கஷ்டங்களால சில தொல்லைகளால நம்ம கேள்வி கேட்டு விடுகிறோம், ஏன் இவர் சும்மா இருக்கிறார், ஏன் அவர் அதை செஞ்சிருக்க கூடாது? நம்முடைய தொல்லைகள், நம்முடைய மன கஷ்டங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம அந்த நேரம் சிந்தித்து பார்க்காம, உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை பத்தி விசுவாசிகளா இருக்கிற பொழுது தப்பா நினைக்கிறது இல்லை. ஆனா நம்ம தொல்லைகள், நம்முடைய பாரங்கள் நம்ம கேட்க வச்சிருது இல்லையா? விசுவாசிக்கு ஆண்டவர் தெரியாது. நீங்க கூட இருப்பீங்க, ஆண்டவர் அறியாதவங்க. நீங்க ரொம்பவும் கேட்பீங்க, ரொம்பவும் திட்டுவீங்க. உனக்கு கண்ணு இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கிறியேன்னு கேட்பீங்க. ஆனா உனக்கு தான் தப்பு. ஆண்டவர் நீ கும்பிடுறது அது கல்லுப்பா, அதுக்கு இங்க கண்ணு இருக்குது. உண்மையான ஆண்டவருக்கு தான் கண்ணு இருக்கு. இவனே சொல்றான் இல்லையா, அவர் கண்ணு இல்லைன்னு நீ தான் நினைக்கிற. அறிவை கொடுத்த அவருக்கு நீ எப்படி அறிவு இல்லைன்னு சொல்ல முடியும்? உனக்கு பார்வையை கொடுத்த அவருக்கா பார்க்க தெரியாது? நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு கண்ணு இருக்கான்னு. பழைய படம் ஒண்ணு சிவாஜி நினைச்சு, ஒரு படத்தை பார்த்து கேட்பான், பார்த்துக்கிட்டே இருக்கிறிய, உனக்கு கண்ணு இருக்கா? பழைய படம். ஆனா ரொம்ப பேர் அப்படி கேட்பீங்க. ஆண்டவரை தெரியாதவர்களும் அறிந்தவர்களும் கூட உங்களுக்காகத்தான். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில கூட என்ன மனக்குழப்பம் குழப்பம் இருக்கிறதோ, என்ன துன்பம் இருக்கிறதோ, என்ன பாரம் இருக்கிறதோ, தூங்க கூட பயப்பட ஒரு நிலையில மனுஷன் இருக்கலாம். உங்களை கூட சில பேர் இருக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, நீ தூங்கிட்டு நாளைக்கு விடியாம இருந்துட்டுதான் நல்லப்பா, அந்த தலைவலி வேணாம். உங்களுக்காக ஒரு செய்தி, இந்த சங்கீதம் 94. ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த சங்கீதத்தை பாடினவே ஆண்டவருடைய பிள்ளை. அப்ப நீங்க என்ன பார்க்கணும் தெரியுமா? நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக அறியாதவராக இருந்தாலும் கூட, ஆண்டவரை தெரிந்து கொண்டவன், அவரை நம்புகிறவன், அவரை பின்பற்றி வாழ்கிறவன் வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் எப்படி பார்ப்பான்னு கத்துக்க முடியும். அவன் எப்படி பார்ப்பான், ஆண்டவரை அவன் பார்க்கிற பார்வை என்ன, அவருடைய செயல்களை அவன் பார்க்கிற பார்வை என்ன, அவருடைய வாழ்க்கையில அவன் எப்படி நடந்துக்கணும்னு அவன் நினைக்கிறது என்ன, இதெல்லாம் அதுல பார்க்க போறான். 4 பிரிவு இருக்குது, 5 பிரிவு இருக்குது இந்த சங்கீதம். முடிஞ்ச அளவு நம்ம பார்க்கலாம் அந்த 5 பிரிவுகளின் மூலமாக அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஆண்டவர் அறிந்தவர்களாக இருந்தா சில நேரம் தொல்லைகளினுடைய அதிகரிப்பினால நீங்க ஆண்டவரை தவறா நினைச்சீங்க. நீ அப்படி நினைக்க கூடாது. அவர் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறான். என்னை பார், என்னுடைய நான் பார்க்கிற விதமாக நீ பார். அவரை நான் நம்புகிறேன், அவருடைய செயல்களை நான் எப்படி விவரிக்கிறேனோ அதைப்பார். இனிமேல் உன் வாழ்க்கையில தொல்லைகள் துன்பங்கள் வருகிற பொழுது இதை வாசி, என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கிறான். ஆண்டவர் அறியாதவர்கள் இருந்தா உங்களுக்கு இவை வணங்குகிற ஆண்டவர் தேவை, இவன் நம்புகிற ஆண்டவர் தேவை. இவன் வணங்குகிற, இவன் நம்புகிற ஆண்டவரை நீங்க வணங்குகிற பொழுது, அவரை நம்புகிற பொழுதுதான் இவனை போல உங்களால் நடந்து கொள்ள முடியும். பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு காண முடியும். ஆண்டவரை தவறா பார்க்கிற எண்ணத்தை இல்லாம ஆக்கி கொள்ள முடியும். அதுக்காகத்தான் இந்த சங்கீதம். ஜான் காவின் ஒரு பெரிய அறிவாளி, ஞானவான், இந்த சங்கீதத்தை பத்தி சொல்லுகிற பொழுது சங்கீதத்துல ஒவ்வொன்றும் மனுஷனுடைய பிரச்சனைகள் ஆதங்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சங்கீதம் இருக்குப்பா. சந்தோஷப்படுறியா, அதுல ஒரு சங்கீதம் இருக்கு. ஆனால் சோத்திரம் பண்ணுகிறியா, அதுக்கு ஒரு சங்கீதம் இருக்கு. வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு என்ன செய்யறேன்னு தயக்கிறியா, அதுலயும் ஒரு சங்கீதம் இருக்கு. எல்லா மனித உணர்ச்சிகளுக்கும் ஏற்ற விதமாக, அதுக்கு உதவுகிற விதமாக ஒரு சங்கீதத்தை பார்க்கலாம். ஆறுதல்களுக்கு இதை நாடி போறதுல தப்பு இல்லை. ஆனா அதே நேரம் சங்கீதத்துல பெரிய ஞானம் கொடுக்கிற செய்திகள் இருக்கு. ஞானம் நிரம்பி போய் காணப்படுகிற சங்கீதம் இது பாத்தீங்களா. அதுல பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்கிறான். முதலாவது ரெண்டு வசனத்திலையும் இந்த சங்கீதக்காரன் என்ன விதமாக ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனை, துன்பங்கள், கொடுமைகள், ஏன் ஐசிஸ் இவ்வளவு நாளா போய்கிட்டு இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், என்ன வந்து நீங்க பிரசிடன்ட் ஆக்குன்னா அடுத்த நாளே அவங்களை அழிச்சிருவேன். கண்ணை மூடிக்கிட்டு குண்டை போட்டு அவங்களை இல்லாம ஆக்கிடுவேன். ஆக்க போறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனா எல்லாருக்கும் தெரியுது இவங்க இருக்க கூடாது. என்ன அந்த அளவுக்கு கொடுமை. ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவனா இல்லாட்டி பேர் வச்சிருந்தாலும் அவன் பக்கத்துல இருந்தா போதும், கழுத்து அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கோபம் கிறிஸ்தவர்கள் மேல அந்த ஐசிஸ். இத விட்டா நாடுகள் வீணா போயிடும், மனிதர்களுக்கு ஆபத்து, எல்லா நாடும் பயப்படுது. ஆனா ஒருத்தனாலே அவங்க எல்லாம் ஆக்க முடியல. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பாருங்க. சிரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவர்கள் யோசிச்சு பாருங்க. அதே நேரம் அங்க இருக்கிற சாதாரண மக்கள், ஆண்டவர் அறியாத மக்களை யோசிப்பாரு, அவங்களையும் அவங்க விட்டு விடலையே. ஆபத்து எல்லாருக்கும் இருக்கிறது. நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள், நம்ம குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் தவறாக போகிறார்கள், என்ன செய்யற பெற்றோர்கள் தகச்சு போய் நிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவில்லையா? கொடுமைகள் கொடுமைகளாகவே தொடர்ந்து இருக்கத்தான் போகிறதா? ஆண்டவர் கொடுமைகளுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டாரா? சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? பழிவாங்குகிற தேவன் ஆண்டவர், பழிவாங்குகிற தேவன் ஆண்டவர். சில பேர் கேட்பாங்க, ஆரம்பமே சரியா இல்லையே, ஏன் இப்படி கேக்குறாங்க? ஆண்டவர்னு அன்புள்ள காட்டணும். நீங்க ஆண்டவர் பழிவாங்குகிற தேவன் சொல்றீங்களே, ஆண்டவர் பழிவாங்குறவரா இருந்தா இந்த மனுஷங்களை என்ன சொல்றது? அதானே அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை புரிஞ்சுக்கணும், என்ன அர்த்தத்துல அவன் சொல்லுகிறான். எஸ், உண்மைதான், ஆண்டவர் பழிவாங்குகிறவர். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது வெஞ்சன்ஸ் பிலாங்ஸ் டு யூ, பழிவாங்குகிறது உனக்கு சொந்தமானது. திரும்ப வருகிறது. அதனாலதான் நம்ம பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நமக்கு இருக்கக்கூடாது பழிவாங்குகிற எண்ணம். ஏன்னா அதுக்கு உரிமை உள்ளவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர் நீதியுள்ளவர், முழு பூரண நீதி உள்ளவர் மட்டும்தான் அது செய்ய முடியும். நம்ம செய்ய முடியாது, நம்ம பூரணம் இல்லாதவர். கெட்ட நோக்கத்தோட நம்ம செஞ்சிருவோம், ஆண்டவர் கெட்ட நோக்கம் இருக்கார். அப்ப ஏன் பழி வாங்குகிறவர்? அந்த ஆண்டவர் கொடுமைகளை சகித்துக் கொள்ளாதவர். பல தடவை கொடுத்திருக்கிற நான் உதாரணம், நெருப்புல கையை வச்சா சுடும், அது சுடாட்டி அதுக்கு பேர் நெருப்பு இருக்காது. வேற ஏதாவது வைக்க வேண்டியதான். எங்கேயாவது சுடாத நெருப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல, பார்த்ததே இல்லையே. சுடும், யாரும் நம்பிராதீங்க. இது நெருப்பு ஆனா சுடாதுன்னு சொன்னா நம்பிராதீங்க, சுடும். அப்படிதான் ஆண்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறாதவை. கொடுமைகளை அவர் சகித்துக் கொள்ள மாட்டார். எந்த அளவுக்கு நன்மைகளை ஆசீர்வதிக்கிறவர், கொடுமைகளை சகித்துக் கொள்ள மாட்டார். ஆண்டவர் கொடுமையை சகிக்கிறவராக இருந்தா அவர் ஆண்டவராக இருக்க முடியாது. அவருக்கு நீதி உள்ளவர் பெயர் கொடுக்க முடியாது. He is just. வேதம் சொல்லுகிறது. He is always right. எப்பொழுதும் சரியானவர். அவருக்கு பெயரே நீதிமான். ஒரு நீதிமான் எப்படி கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியும்? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் பழி வாங்குகிற தேவன். யாரை பழி வாங்குகிறார்? பிறந்தவே மாட்டேன், கொடுமைகளை செய்வேன் என்று நிற்கிறவர்களை அவர் பழி வாங்குவார். திருந்துகிறவர் அவர் பழி வாங்கினதா வரலாறு இல்லை தெரியுமா? என்னிடத்தில் வருகிறவர்களை, குடும்பக்காரங்க கூட. பவுல் அப்போஸ்தலே ஒரு கொலைகாரன் தெரியுமா உங்களுக்கு? ஐசிஸ் மாதிரி கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவனோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். அவன் பேசி எனக்கு எதிராக என்ன உதைக்கிறியேன் ஆண்டவர் சொன்னார். அவன் மனம் திரும்பி அந்த ஆண்டவரையே விசுவாசித்தான். எந்த ஆண்டவருக்கு எதிராக காரியங்கள் செய்து கொண்டிருந்தானோ அந்த ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த ஆண்டவர் திறந்துகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர், கொடுமைகளை செய்து அதில் தொடருகிறவர்களை விட்டு வைக்காத தேவன். ஆனா இவனுக்கு அது தெரியுது, அது அவசியம். பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருப்பதனாலதான் அந்த ஆண்டவரை நம்பியவன் இப்படி சொல்லுகிறான், பழிவாங்குதல் உமக்குரியது ஆண்டவரே, பழிவாங்குதல் உமக்குரியது ஆண்டவரே. ஆனா ஆண்டவர்களை அறியாதவர்களுக்கு அது தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் நினைப்பாங்க என்ன, இவர் அன்பு காட்டுவார், அன்பு காட்டுவார், அன்பு காட்டுவார். அவர் அன்பு காட்டுகிறவர், ஆனா நீதியான தேவன் கொடுமைகளை இல்லாமல் ஆக்குகிறவர், கொடியவர்களை அழிக்கிற தேவன். அதனால இவன் என்ன சொல்லுகிறான், இவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டவர். இந்த பாடுகிற நேரத்தில் துன்பங்களை அதிகரித்துக் கொண்டிருந்தன. இருந்த நிலைமையிலும் அவன் என்ன செய்கிறான், அந்த துன்பங்களுக்கு நடுவில் ஆண்டவரை திட்டாம அவரை தவறா பார்க்காம வேதம் சத்தியத்தை நினைத்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் வணங்குகிற நம்புகிற தேவன் பழிவாங்குதலின் தேவன். அவருடைய நம்பிக்கையினாலே சொல்லுகிறான், இந்த நேரத்துல அவருடைய பழிவாங்குதலை நான் பார்க்காம இருந்த பொழுதும், இந்த நேரத்துல கொடுமைக்காரர்கள் என் கண் முன்னாலே நல்லா இருக்கிறத நான் பார்த்த பொழுதும், இவனுக்கு முடிவு காத்திருக்கிறது. அந்த பழி வாங்குகிற தேவன் அதை ஒரு காரியத்தை செய்யத்தான் போகிறார். அதனாலதான் அவன் என்ன சொல்லுகிறான், பழி வாங்குகிற தேவனே, பழி வாங்குகிற தேவனே, நீர் பிரகாசியம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீர் எழுந்து இதற்கு ஒரு முடிவு கட்டு சுவாமி. சில பேர் கேட்பாங்க, விசுவாசம் இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமான்னு. கட்டாயம் பண்ணலாமே. கெட்ட எண்ணத்தோட உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு பண்ணாதான் தப்பு. ஆனா கொடுமைகள் இருக்கின்றன, கொடுமைகள் அதிகரிக்கின்றன. அந்த கொடுமைகளை ஆண்டவரை நீர் பார்த்து கொண்டிருக்காமல் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நேரத்தின்படி அது சரி செய்யும் ஆண்டவரே ஜெபம் பண்றதுல தப்பே இல்லை. ஏன், அந்த ஜெபம் தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கொடுமைகள் அழியணும், கொடுமைகள் நிற்கணும். அது ஆண்டவரால் மட்டும்தான் நிறுத்த முடியும். அவர் அதை நிறுத்துவேன், முடிவு கட்டுவேன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரிடத்துல ஜெபிக்கிறதுல தப்பே இல்லை. அப்படிதான் பாக்குறான். கொடுமைகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே, பழி வாங்குகிற தேவனே, நம்முடைய ஆண்டவர் பழி வாங்குகிறவர். திருந்துகிறவர்களே அல்ல, தங்கத்துல ஓடி வருகிறவர்களே அல்ல, தன்னை விசுவாசிக்கிறவர்களே, அன்பு செலுத்துகிறவர்களே அல்ல, கொடுமைக்காரர்களே, தொடர்ந்தும் கொடுமை செய்வேன் என்று வாழ்கிறவர்களே. நான் சொல்றேன், இரண்டாவது வசனத்துல பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். நீர் எழுந்து உம்முடைய நேரப்படி, உம்முடைய சித்தப்படி நீர் அவர்களுக்கு பதில் சொல்லும் ஆண்டவரே. அவங்க உன்னை திட்டுறாங்க ஆண்டவரே, கொடுமைகளை செய்து உண்மை நீர் இருக்கிறதுலயே நினைக்காம நடந்துக்கிறாங்க. ஆனா இவனுக்கு தெரியுது நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். இந்த நேரத்திலும் அவர் முழித்துக் கொண்டிருக்கிறார், முழித்துக் கொண்டிருக்கிற தேவன். அதனாலதான் அவன் தைரியமாக கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுமைகளுக்கு மத்தியிலும் இந்த சிந்தனைகளால் ஆண்டவரை சரியாக பார்த்து அவன் சரியா பேச முடியுது. பார்த்து விசுவாசிகளே, தொல்லைகள் துன்பங்கள் இருந்தா நீங்க இப்படிதான் பார்க்கணும். சலிப்பு வரும், வராம இருக்காது. ஏன்னா நம்ம சரீரம் பலவீனமானது. இருந்த பொழுதும் அதுக்கெல்லாம் மேல நம்ம ஆண்டவர் யாருன்னு யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நினைச்சு பார்க்கறது கஷ்ட காலங்கள்ல ரொம்ப நல்லதா. எங்க சபையில ஒரு பெண்ணுக்கு என்னுடைய தங்க தான், இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த காலத்துலலாம் புதுசு புதுசா வியாதிகள் வந்துருது. நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, வந்துருது. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏன் வருதுன்னு ஒருத்தனுக்குமே தெரியாது. அதுலேயுமே 100 வெரைட்டி இருக்குது. உடலெல்லாம் பலவீனப்படுத்தி சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கொன்றும், லைஃப் த்ரெட்னிங். அதுக்கு கேன்சர் மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேன்சர் எல்லாத்தையும் கூட கேன்சர் மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங். இப்போ அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாராவது ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைக்கு வராதா? ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்க வராது. இப்போ நான் பாட்டு இங்கே இருந்தேன்னா இந்த கூட்டத்துக்கு வாங்க, இருக்கிற நோயெல்லாம் போயிடும். சொல்ல மாட்டேனே போய். சரி, உன்ன போக்கிக்கிட்டே அவன் வராதா? அதுக்கு என்ன சொல்றது? பொய் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நோய்களுக்கு மத்தியில் எப்படி அவரை நம்பி வாழும் அதை கத்துக்கணும். பாஸ்டருக்கும் ஒரு நோய், அவன் எங்க ஒரு போடுறது? நீ பாட்டுக்கு பொய் சொல்லிட்டு இருந்தா உனக்கு ஓட்ட வச்சா என்ன செய்ய போற? அப்ப நீங்க கேட்கணுமா இல்லையா? உன் இதை நீ போக்கிக்கிட்டு முதல்ல அப்புறம் எங்களுக்கு சொல்லுன்னு கேட்கணும். வராம இருக்கு, அது யாரையும் விடாது. ஆனா வர்ற நோய்க்கு மத்தியில தைரியத்தோடும் பலத்தோடும் அவரை பத்தி பேசுறதுல தான் ஆசீர்வாதமே எனக்கு தெரியுமா? ஏன் என்ன நோய் வந்து இங்க போனாலும் பரவாயில்ல, நல்ல இடத்துக்கு தானே போக போறோம். சீக்கிரமே அங்க போறதுல நன்மை இருக்கு பாத்தீங்களா? ஆகவே ஆண்டவர் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில், ஆண்டவரே கொடுமைகள் தான் எனக்கு, இருந்த பொழுதும் பழி வாங்குதல் உண்மைக்குரியது ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு பதில் அறியும் அப்படின்னு சொல்றான். அதான் முதலாவது 2 வசனத்துல. அது மட்டுமல்ல, இந்த கெட்ட காரியங்களை செய்து கொடுமைக்காரர்களாக ஆண்டவரை விசுவாசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவள பத்தி இங்க அவன் விவரம் கொடுக்கிறான் நமக்கு. சரி, இது சங்கீதம் வந்து ஒரு ஜபம். கொடுமைக்காரர்களை பத்தி நம்ம ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இப்ப இவன் ஏன் இதை எழுதுறான் ஆண்டவருக்கு? அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் தான். எல்லாம் தெரிந்த தேவன் நம்ம நன்மைக்கு சொல்றான். நாம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இதன் மூலமாக கொடுமைக்காரர்களா இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. கொடுமைக்காரரா நீங்க யாராவது இருந்தீங்கன்னா வருத்தப்படும், வருத்தப்படும். சில பேர் பிள்ளைகளை பெற்றோர்கள் செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்துரு, கேக்குறதெல்லாம் கொடுத்துரு. எங்க அப்பா அம்மா மாதிரி ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்ததுனால சாக்லேட்டையே வாங்கி கொடுத்து கெடுத்துடுறது. ஒரு நாளைக்கு சாக்லேட் இல்லாட்டி எதையாவது போட்டு உடைச்சிருவேன். உடனே கடையெல்லாம் மூடிச்சிருப்பான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்து ஆகணும். உடனே பால் எடுத்து அதுல சுகர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்படியா வளர்க்கறது பிள்ளைய? ஆண்டவருடைய கெடுப்பு இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். உண்மையிலேயே நான் ஒழுங்காவே இருந்திருக்க கூடாது. அவ்வளவு மோசமான பேரண்டல் ட்ரைனிங் கிடைச்சிது. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மோசம். பிள்ளைகள் வளர்க்க கூடாது பாத்தீங்களா? அதான் நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளைகளானவனே அவன் போக வேண்டிய வழியில் நடத்து. ஏன்னா அவனுக்கு தெரியாது எப்படி போகணும். போக வேண்டிய வழியில் நடத்து, அப்பதான் முதிர் வயதிலும் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு தெரியாது, பாவத்துல பிறந்திருக்கிறான். அவன் கெட்டு போகாத படிக்கு அவனுக்கு நீ பயிற்சி கொடு. பிறந்த நாள்ல இருந்து பயிற்சி கொடுக்கணும். அதனாலதான் பிறக்கிறதுக்கு முந்தையே ஜெபம் பண்ணணும், பயிற்சி ஆரம்பிச்சிடணும். கண்ணாம் கருத்துமா இருக்கணும். கண்டவங்களாம் தூக்கி கொஞ்சி கெடுத்துறாங்க என்ன கெட்ட மாதிரி, என்னென்னமோ பண்ணி இருக்கிறாங்க அறியாத பெற்றோர்கள். அந்த ஆண்டவர் அப்படி இருந்த பொழுதும் காப்பாத்திட்டாருங்க. ஆனா குடும்பக்காரனா இருக்கிறது ரொம்ப மோசம். ஒரு வாலிப காலத்தில் அப்படி இருந்திருக்கிறேன், ஆண்டவர் அறியாத பொழுது தவறான வளர்ப்பு முறையினால் அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்லுறாரு, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, அவன் என்ன செய்வான், என்ன உத்தரம் அசைக்க முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். எல்லா கொடுமைகளையும் செய்து சந்தோஷத்துல இருப்பான். எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள், அவனுக்கு தெரியாது. எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா செய்ய போற, எவ்வளவு நாளைக்கு மோசமா நடக்க போற, மோசமா சிந்திக்க போற, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க போற. இந்த காலேஜ்ல எல்லாம் இருக்கிற நேரம் காலேஜ் பயணங்கள்லாம் ரொம்ப விஷமம் பண்ணுவாங்களா இல்லையா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பார்த்தா நம்ம தான் பார்த்தா சிரிக்கணும், இதுதான் நல்லாதான் இருக்குது. ஆனா பாருங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் படாது. அதான் ஒரு பெஸ்ட் ஏஜ்ல இருக்கிறோம், வேற அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு கடைசியில எங்கேயாவது போலீஸ்ல எல்லாம் அம்பிட்டு அங்க இருந்த குய்யோ மொய்யோன்னு அடி வாங்கி அழுகிற நேரம் தான் தெரியுது. தேவையா அதையும் பேப்பர்ல படம் பிடிச்சி போடுற நேரம். ஆனா அது வரைக்கும் என்னன்னு செய்வானுங்க, தங்களை ஒருத்தருமே அசைக்க முடியாதுதான் ஒரு திமுறோட நடப்பாங்களா இல்லையா. எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு காலத்துக்கு சந்தோஷமா இருக்க போற பாருங்க சொல்றான் கொடுமைக்காரர்கள். எதுவரைக்கும் அக்கிரமக்காரர்கள் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். கர்த்த அது மட்டும் இல்ல, இது ரொம்ப மோசம். இவங்க கெட்டவனா இருக்கிறவளை கர்த்தருடைய பிள்ளைகளை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். ஐசிஸ் செய்யற மாதிரி விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து பாருங்க. விதவைகள் பரதேசில் யாரையும் விடுறதில்லை, நம்ம நாட்டில் நம்ம பார்க்கலையா. விதவா இருந்தாலும் யாருமே தட்ட பண்றது இல்லையே, சரியாவே ஒரு பெண்ணா மனுஷியா மதிக்கிறது இல்ல, ரொம்ப மோசமா நடத்துறது. திக்கற்ற பிள்ளைகளை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்னால இந்த ஊர்ல மோசமா இல்லையா, ஸ்லேவ் சைல்டு ஸ்லேவரி ரொம்ப கூட. இங்க பிள்ளைங்களை போட்டு வேலை வாங்கலாமா, வாங்க கூடாது, யார் பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூட. ஆனா எவ்வளவு கொடுமை இங்க, நாடு நம்ம நாட்டை பத்தி எவரா வேற நாட்டுக்காரன் தப்பா சொல்லிட்டா போச்சு, புத்தக்குன்னு கோவம் வந்துருது இல்லையா. ஆனா நீ செய்யறதை தானேப்பா சொல்றாங்க, செய்யாத சொல்றாங்க, எவ்வளவு மோசம். உலகத்திலேயே நம்ம நாட்டுல சைனாவில தான் கூட இந்த மாதிரி குழந்தைகளை போட்டு வேலை வாங்க, அது வர செய்யக்கூடாது. திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து, சினிமா படம் எல்லாம் பார்த்திருப்பீங்களே, சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி கண்ணெல்லாம் எடுத்து பிச்சை வாங்க பத்தி பணம் பண்றாங்களா இல்லையா, பண்றாங்க. எவ்வளவு குடும்பக்காரனா இருக்க முடியும், இருதயம் இல்லாதவனா மனுஷன் இருக்கிறானா இல்லையா. இதெல்லாம் செய்து அவன் எப்படி பேசுறான், ஆண்டவர் பார்க்காம இருக்கிறார். உனக்கேப்பா பிரச்சனையா இருக்குது, அப்படி ஒருத்தர் இருந்த அவரே சும்மா தானே இருக்கிறாரு. அவர் கவனியார், அவர் சும்மா தான் இருக்கிறார், அவருக்கு பார்வை இல்லை, அவருக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லுகிறார். எவ்வளவு கொடுமை தெரியுமா, குடும்பக்காரனா இருக்காதீங்க. இந்த அளவுக்கு போகாம இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாம இருக்கிற பொழுது உங்களுடைய இருதயம் கோளாறு உள்ளது, மோசமானது. இன்னும் இந்த அளவுக்கு போகாமல் இருந்தாலும் ஆண்டவர் இல்லாமல் இருக்கிற பொழுது உங்க இருதயத்துல நீங்க எந்த அளவுக்கு போவீங்கன்னு கூட ஒரு உத்தரவாதம் இல்ல தெரியுமா, எந்த அளவுக்கு போவீங்கன்னு ஒரு உத்தரவாதம் இல்ல. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இல்லாத இருதயம் மோசமானது, கடவுள் ஆளாத இருதயம், கடவுளுடைய சிந்தனைகள் இல்லாத இருதயம் மோசமானதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன், எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போய் நிற்கிறோம். ஒருவனாகினும் நீதியானவனாக இல்லைன்னு ஆண்டவர் மேல இருந்து பார்த்து சொல்லுகிறார். ஒருவனாகினும் ஏ நீதியுள்ள இருதயத்தோட நம்ம பிறக்கல, மோசமானவர்களாக குறுகலான கோணல் உள்ள இருதயத்தோட பிறந்திருக்கிறோம், நன்மையை சிந்திக்காத அதை செய்ய முடியாத இருதயத்தோட பிறந்திருக்கிறோம். அதனால தப்பு செய்யறது நமக்கு ரொம்ப சுலபமா வருது, தப்பா சிந்திக்கிறது ரொம்ப சுலபமா வருது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, யாரும் ஒருத்தனும் பிறந்தவன் நன்மைய சிந்திச்சதே இல்லை, எல்லாமே தப்பு செய்யற இருதயத்தோட தான் பிறந்திருக்கு. அதனாலதான் நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்கிறோம். ஆனா இப்ப கெட்டவங்க எவ்வளவு மோசமானவங்க, பாவத்துல இருக்கிறவருடைய நிலையை வர்ணிக்கிறது மட்டுமல்ல அவர்களை பார்த்து இப்ப பேசுகிறான். மூன்றாவதா ஆண்டவருடைய புள்ள பேசுகிறான். ஆண்டவர் அறியாம இருந்தா உங்களை பார்த்து அவன் என்ன அட்வைஸ் கொடுக்கிறான்னு பாருங்க. ஒன்பதாவது எட்டாவது வசனத்துல, ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களை, அனிமல் இன்ஸ்டிங்கோட இருக்கிற உண்மைதான் அது. வேற எங்கிருந்து இவ்வளவு செய்ய வருது? ஒரு பொண்டா குட்டி குடின்னு குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு சாத்து சாத்து சாத்துறவன மிருகம் சொல்லாம வேற என்ன பார்க்க சொல்லலாம்? பேரங்களா இல்லையா? அப்படி ஒழுங்கான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்ச அமைதியா அந்த பெண்ணே கூட மிருக கணத்தோட அவன் பேச்சு கேட்காம மோசமா நடக்கிறதும் இல்லையா? இருக்குது, ரெண்டும் இருக்கு. அதனாலதான் மிருக குணம் உள்ளவர்களே, ஜனத்தில் மக்கள் மத்தியில இப்படியெல்லாம் நடந்துக்கிற நீங்களே உணர்வு அடையுங்க. மூடரே, இது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. என்ன தெரியுமா? ஸ்டூபிட், அப்படிதான் இருக்குறாங்க இங்கிலீஷ்ல. அர்த்தம் ஸ்டூபிட் சொல்லுங்க. ஒரு ஸ்டூபிட்னா ரொம்ப இதா, மூடரேனா முட்டாள்கள் தான். காங்கிரஸ்ல ஸ்டூபிட்னு சொன்னா பாருமே, ரொம்ப ஸ்டூபிடா இருக்கான், ஒரு யோசனையே இல்லாதவன். யோசி என்ன படிச்சு ஒரு அறிவு இல்ல, அந்த வார்த்தை தான் அங்க யோசிக்கிறது, அங்க இங்க யூஸ் பண்ணிருக்கு. யூ ஆர் ஸ்டூபிட் சொல்றாமே. எப்ப உனக்கு புத்தி வரும்? எப்பதான் உனக்கு புத்தி வரப்போகுது? ஏன் தெரியுமா அப்படி சொல்லுங்கன்னா, காதை உண்டாக்கினவருக்கு கேட்க முடியாதா? ஆண்டவர் பாக்குறது இல்ல, அவருக்கு கண் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே. ஏன்னா உனக்கு கண்ணை கொடுத்து காக கொடுத்தவருக்கு அது தெரியாம இருக்கும்? அவருக்கா கேட்க முடியாது? அவருக்கா காண முடியாது? அறிவை உனக்கு குறைத்து அறிவை கொடுக்கிற மூளையோடு உன்னை படைத்திருக்கிற அவருக்கு மூளையில நீ சொல்றியா? ஜனங்களை தண்டிக்கிறவரா கடிந்து கொள்ள மாட்டார்? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? ஆண்டு அவன் சொல்லுகிறான், உன் யோசனை எல்லாம் முட்டாள்தனமா ஸ்டூபிடா இருக்குங்கிறத அவரு தெரிஞ்சு வச்சிருக்கிறார்ப்பா. யார பத்தி பேசுற? படைத்தவரை பத்தி பேசுற. உன் பாவ இருதயத்தினால நீ அவரை சரியா பார்க்க முடியாத நிலையில நீ தேவையில்லாம அவரை பத்தி பேசிட்டு இருக்க. எத்தனை பேர் என்ன போல வந்து சொன்னாலும் ஏன் ரொம்ப பேர் இன்னும் விடமாட்டேன்னு அவரை நம்ப மாட்டேன்னு நிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ ஸ்டூபிட், உனக்கு மூளை இல்ல, உனக்கு அறிவு இல்ல, உன் இருதயம் கோணல் உள்ளது, திறந்து காப்பாற்றிக்கோ. அதுக்கு உனக்கு ஆண்டவர் வேணும், அவர் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். இன்னும் மோசமான நிலைமைக்கு போகாதபடி உன்னை காப்பாற்றக்கூடியவர் அந்த ஆண்டவர் தான். கூட இருப்பீங்க எத்தனையோ தரம் இப்படி செய்தியெல்லாம் எவ்வளவோ கேட்டும் கூட கல்லூரி மங்கை மாதிரி அப்படியே இருக்கிறது. தெரியுமா அது? இப்ப எல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கனாலதான் தெரிகிறீங்க இல்ல? இதெல்லாம் 1970s லாங்குவேஜ். அப்ப உள்ள தமிழ் அது, அப்படி சொன்னாதான் புரியும். அவனு அசையவே மாட்டேன் சாமின்னு இருப்பானா இல்லையா? என்ன சொல்றத சொல்லு, என்ன போதனை வேணாலும் குடு, நான் அப்படியேதான் இருப்பேன். இன்னொன்று இருக்கு, தஞ்சாவூர் பொம்மை தெரியுமா உங்களுக்கு? விக்கிறாங்களா இல்லையா? அது கூட தெரியாதா? போய் பாருங்க, போய் பாருங்க. என்ன அது மேல உருவம் இருக்கும், கீழே ரவுண்டா இருக்கும், தட்டி விட்டு பாருங்க. சாச்சிருவேன்னு நீங்க கச்சா கட்டிக்கிட்டு பண்ணி பாருங்க, சாய மாட்டேன் சாமின்னு எழுப்பி நிக்கும். அது கூட கொடுக்கலாம், கல்லூரி மங்கன் டோயின் கூட பேர் வைக்கலாம். அசைய மாட்டேன், நம்ம பேர் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சொல்லு, என்ன வேணாலும் பேசு. பெரிய விடிய பேச போறியா? பேசு. இப்படியேதான் இருக்க போறேன், நான் அசைய போறது இல்ல. இருக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு ஸ்டூபிட்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நீ அழிய போற, ஓ நீ அடுத்த நாள் உயிரோட இருப்பேனே, உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியுமா? முடியாது. எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? முடியாது. அப்ப நம்ம பயப்படணுமா இல்லையா? சந்தோஷத்தோட தூங்க போறேன்னு எனக்கே தெரியாது எழும்புவோம் நான். தூங்க போற கண் முழிக்குமான்னு தெரியாது. அதுக்கே ஆண்டவர் தேவையா இருக்கிறாரா இல்லையா? அப்ப எவ்வளவு ஸ்டூபிடிட்டி இது! நீ ஒண்ணுமே ஒரு அக்கறையுமே இல்லாம தொடர்ந்து இந்த பாவ இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட வராம அதை பத்தி நேசிக்காம போய்கிட்டு இருக்கிறியே, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க முடியும்? யோசனைகள் எல்லாம் எவ்வளவு மோசமானது வீணானது என்பது அந்த ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது. இப்படி எல்லாம் பேச முடியாது. அவ்வளவு இருதயத்துல இருந்தா மட்டும்தான் அந்த ஆண்டவர், நம்ம இருதயத்துல இருந்தா மட்டும்தான் அவர் அறிந்து கொள்ளுகிறதுல, அவரை நம்புகிறதுல உள்ள ஒரு பாக்கியத்தை பாத்தீங்க தெரியுமா? இது வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி போட்ட மாதிரி எல்லாம் தெரியும். நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் தெரியும். ஏன் நடக்குது, எது நடக்க போகுது, அப்ப நமக்கு ஒரு பயம் இல்ல. வயசு சீசனவங்க எல்லாம் பயந்தாங்க, பேசுறாங்க இங்க பேசுறேன். நான் சொல்ல, நம்ம ஏன் பயப்பட? நமக்குதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு. அவரை மீறி என்ன ஐசிஸ் வந்துட முடியும்? முடியுமா? முடியாது. அவரை மீறி ஒருவரும் ஒன்றும். எந்த எந்த காலத்துக்கு அவங்களை அவர் அனுமதிக்கிறாரோ அந்த காலம் வரையும் தான் அவன் ஆட முடியும். அதுக்கு மேல ஆட முடியாது. அவர் அனுமதிப்பதனால் அது நடக்கிறது. அவருக்கு தெரியும் ஏன் அனுமதிக்கிறேன். அதுக்கு காரணகர்த்தா அவர் அல்ல. இருந்த பொழுதும் அதை பயன்படுத்திக் கொள்ளுவார் ஒரு நன்மைக்கார். அவர் தான் நம்ம ஆண்டவர். சரி, இப்ப கேட்டவங்களை பத்தி பார்த்துட்டோம். அவங்க நினைப்பு எவ்வளவு மோசமானது, எவ்வளவு ஸ்டூபிட்னு பார்த்துட்டோம். அவங்க இருந்து படிக்கிறோமா இல்லையா? இப்ப விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாங்க. நீங்க விசுவாசிகளாக இருந்தா, பாரத்தோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருந்தா உங்களுக்கு இங்க ஆலோசனை. இப்ப நினைக்கிறேன், இப்ப நினைச்சீங்க, இப்ப நீங்க வந்து ரொம்ப கஷ்டம், என் சிஸ்டருக்கு மாதிரி ஓட்டோமியூன் டிசீஸ், ரெண்டு பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க, உயிர் போயிட்டா கஷ்டமா இல்லையா? யார் பாக்குறது? எந்த தாய்க்கு தான் பாரம் இருக்கா? இருக்குமா இல்லையா? இருக்கும், இல்லாம இருக்காது. எவ்வளவுதான் ஆண்டவர் நம்புகிற பொழுதும் ரோஷ்மையா இருக்கும், ஆனா விசுவாசம் இருக்கிற பொழுது தைரியம் இருக்கும். உண்மையிலேயே அவருடைய போதனத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சேர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ண பாக்குறோம், ஆண்டவர் சொல்றது மட்டும் உதவியும் செய்ய பார்க்கணும். அப்படியான ஒரு எண்ணத்துல ஒரு நிலையில இருந்தா சொல்றான், நீங்க என்ன நினைக்கணும்? பன்னெண்டாவது கர்த்தர் கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது பெரிய அதிசயமான வசனங்கள். இதுலயே எத்தனையோ பிரசங்கம் கொடுத்துடலாம். இந்த பன்னெண்டும் பதிமூணு அது என்னதான் சொல்றதுன்னு நான் சுருக்கமா சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. யார் பாக்கியவான்? அந்த ஆசீர்வாத செய்தி நிறைய கூடி போச்சு இல்லையா? எங்க பார்த்தார்? கொட்டோ கொட்டுன ஆண்டவர் கொட்டுவார். அவர் ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிப்ப எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அப்படி பணம் கடல் மாதிரி கொட்டும்பான். நோயே இல்லாம ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்க அதுக்கு ஆப்போசிட்டா தான் எழுதியிருக்கு, பயங்கரமா ஆப்போசிட்டா எழுதியிருக்கு. என்ன சொல்லுகிறான்? யார் பாக்கியவான்? அதாவது கர்த்தர் அனுமதிக்கிற வரையும் நமக்கு அழிந்து போகிற மாதிரி ஒரு குழி வெட்டப்பட்டிருக்கிறான். அப்ப அழிந்து போக மாதிரி வெட்டப்பட்டிருக்கிற அந்த குழியில் இருந்து அது தீங்கு நாட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல விசுவாசியா இருந்து அந்த தீங்குகளை எல்லாம் பயன்படுத்தி நம் தகப்பனாகிய ஆண்டவர் நம்மை சிக்ஷை செய்கிறார். தெரியுமா, பழி வாங்குதற்குரிய ஆண்டவர் யார பழி வாங்குவாரு? அவரை அறியாமல் இருக்கிற கொடுமைக்காரர். ஒரு விசுவாசியும் கூட அவர் பழிவாங்க மாட்டார். ஏன்? அவர் நம்மை அன்பு காட்டுகிற தேவன். ஆனா அன்பு காட்டுகிற தேவன் நம்மை சிக்ஷை செய்வார். ஏன்? நாம் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ தவறுகளை பாவங்களை செய்து விடலாம். நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பரிசுத்தப்படுத்துவதற்காக, பரிசுத்தத்தை நாம் இன்னும் வளர்வதற்காக நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் தீமைகளை வைத்து அவர் நம்மை சிக்ஷை செய்கிறார். அந்த சிக்ஷை வந்து சில நேரம் நமக்கு பயமா இருக்கும். அந்த சிக்ஷை வந்து வலிய கொடுக்கும். ஆனா அது சிக்ஷை தான் தவிர அது கொடுமை அல்ல, பழி வாங்கறது அல்ல. எபிரேயர்ல அதுக்கு எழுதுன சொல்றான், உலகத்துல எந்த தகப்பே தான் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க மாட்டான்? வளர்ப்பானா இல்லையா? நல்லதுக்கு தானே, கொடுறதுக்கு இல்லையே. நல்ல தகப்பனா இருந்தா அப்படித்தான், கண்டித்து வளர்க்காதவனுக்கு பேர் தகப்பனே இல்ல, அவன் பொருளி. கண்டித்து வளர்க்கணும், அப்பதான் புள்ள நல்லா வரும். அப்ப உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கே தெரியுதுன்னா உனக்கு பிதாவாக இருக்கிறன்னா உன்னை எப்படி சிச்சித்து வளர்க்கணும். அப்ப நம்ம தப்பு செய்யற நேரம் பாத்துட்டு இருக்க முடியுமா? அப்ப நான் கண்டிச்சு திருத்தினா தான் நம்ம என்ன பெட்டர் நிலைமைக்கு போக முடியும். அது பரிசுத்தத்துல ஒரு பகுதி தெரியுமா? அப்ப அந்த துன்பங்களுக்குள்ளாக நம்ம வருகிற பொழுது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவர்ல ரொம்ப தங்கி இருக்கிறது, துன்பமே வராட்டி அவர்ல ஏப்பா தங்கி இருக்க போறோம். நமக்கு துன்பமே வராட்டி நமக்கு ஜபம் எதுக்கு தேவையா? நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை தேடி போவதற்கு வேதம் எதுக்கு? துன்பங்கள் வருவது நமக்கு நன்மைக்கு, துன்பங்கள் நமக்கு என்னது? சேலஞ்சிங் ஸ்டெப்ஸ். ஆங்கிலத்தில் சொன்னா நம்ம முன்னேறுவதற்கு வருகின்ற படிக்கற்கள். படிக்கற்கள் ஏறுறதுன்னா லேஸ் இல்ல, கொஞ்சம் முயற்சி வேணும். அப்ப அந்த படிக்கற்கள் மாதிரி தான் நமக்கு துன்பம். இதெல்லாம் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது. அது ஒரு மரண பள்ளத்தாக்குதல் மாதிரி இருக்கும், ஆனா ஒரு நிழல் தானே தவிர நம்மை அழிக்காது. அந்த துன்பங்களுக்கு மத்தியில் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர்கள் எப்படி தங்கி இருப்பது, எப்படி அவரை நேசிப்பது, எப்படி அவரை ஜெபிப்பது, அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆசீர்வாதம். அப்படி எல்லாம் நம்ம நடக்கிற பொழுது நம்ம சுத்தி இருக்கிறவர்களுக்கு அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. இப்ப அந்த துன்பங்களை கடந்து வந்த பொழுது நம்ம எவ்வளவு சாட்சியா இருக்க முடியுது, இத்தனைக்கும் மத்தியில் என்னை ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாருன்னு ஒரு சாட்சியா இருக்க முடியுதா இல்லையா? எவ்வளவு பலன்கள் பாருங்க. ஆகவே துன்பங்கள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மைக்கே வருகிறது. அப்ப யார் பாக்கியவான்? இத்தனை துன்பங்களையும் தாங்கி, அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் தேவனை அறிந்து அவரில் தங்கி இருந்து அவரை போற்றி அவரிடத்துல ஜெபித்து ஒரு சாட்சியாக இருக்கிற அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதெல்லாம் வேணா, ரொம்ப ஈஸியா வேணும்னா போய் லாட்டரி சீட்டு விற்கிற கடைக்கு போ, அதான் உனக்கு சரி. ஒரு மூட நம்பிக்கையில என்னைக்காவது ஒரு நாள் அடிக்கும். அப்ப ஆண்டவர் அவன் என்ன கேக்குறாங்க, இந்த லாட்ரி சீட் அதுக்கு என்ன சொல்றது இங்க? லாட்ரியா? லாட்ரி கேம்பிளிங். அப்படி ஆண்டவரா தான் அவங்களுக்கு எல்லாம் தேவையா இருக்கு. மனுஷனு நான் எதையாவது போட்ட உடனே டபுள் மடங்கா கொடுத்துடணும். அதான் கோயில போய் போட்டு போட்டுக்கிட்டு இருக்க அவர் என்ன கொடுப்ப? நான் போடுறேன்பா, நீ என்ன பார்த்து கவனிச்சிக்க. இவங்களுக்கு இதான் தேவைப்படுது சுவாமி இல்லையா? கேட்ட உடனே கொடுத்துடணும். எக்ஸாமா வேலையா எல்லாத்துக்கும் உடனே அவருக்கு இப்ப 100 தேங்காய் 1000 தேங்காய் அதை தான் அடிக்கிறது, நீ கொடு. இதான் ஆண்டவர். மனுஷன் தான் மேனிப்புலேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் தேவை. அதாவது நீ உட்கார்ந்து என்ன நல்லா பாத்துக்க, இருந்து ஒரு நாள் ரெண்டு வாழைப்பழ தீவன தேங்காய் அவனை கொடுத்துடுறேன். அப்படிதான் அவனுக்கு, அவன் அவனே ஸ்டூபிடே. அப்ப ஸ்டூபிட் மனுஷனுக்கு ஸ்டூபிட் விஷயங்கள் தானே செய்ய வரும். ஒரு நல்லதை எப்படி செய்ய வரும்? அப்ப அது ஆசீர்வாதம் இல்ல. உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? அவரை அறிந்திருக்கிறாயா? அவரை விசுவாசிக்கிறாயா? எது வந்தாலும் சரி, ஆண்டவரே நல்ல நிலையில இருந்தாலும் சரி, கேடான நிலையில இருந்தாலும் சரி, நீதான் தேவன். நல்ல நிலையில் இருக்கிற பொழுது உமக்காக உம்முடைய மகிமைக்காக வாழுவேன். வாழ்க்கையில் தீங்கு நாட்கள் அழிந்து போகிற வரையும் வந்த பொழுதும் கூட உம்முடைய மகிமைக்காக அந்த தீங்கை அனுபவித்து உம்மில் தங்கியிருந்து உமக்கு சாட்சி உள்ளவனாக வாழ்வேன். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனை தான் பாக்கியவான் சொல்றீங்க. பாத்தீங்களா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினமாக திரும்பும் செம்மையான இருதயத்தால் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாக என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரனுக்கு விரோதமாக என் பக்கம் நிற்பவன் யார்? இவனுக்கு தெரியுது ஒரு உண்மையான விசுவாசு எப்படி நடந்துக்கணும். அதுக்கு அவன் சாட்சியா இருக்க, அதை உங்களுக்கு சொல்லுதான். ஆண்டவர் அழியாத பிள்ளையாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நீங்க விசுவாசிச்சான்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆண்டவருக்கு பேர் தான் இயேசு. மனிதனுடைய பாவத்திற்காக அவனால் போக்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய அவனை ஆண்டு கொண்டிருக்கின்ற, அவனை வழி நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு கட்ட, யாருமே அகற்ற முடியாத அந்த பாவத்துக்கு முடிவு கட்ட, நீதியுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன், மிகவும் உயர்நிலையில் இருக்கிற தேவன் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை மனிதனுடைய பாவங்களுக்காக பழியாக விளைக்கிரயமாக கொடுத்து நீதியை சம்பாதித்திருக்கிறார். இந்த வேதம் சொல்லு நமக்காக நம்மிடம் இல்லாத நீதியை தன்னை கொடுத்து சம்பாதித்திருக்கிறார் அவர் இயேசு. அந்த அளவுக்கு இறங்கி வந்து நமக்கு நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக வேதம் அதை ரட்சிப்புன்னு சொல்லுது. அப்படி வந்த ஒரே ஒருவர் தேவனாகிய அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற எவருமே இல்லை. அவரை நம்பினவன் தான் இங்க பேசுறான் பாருங்க. பழைய ஏற்பாடு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவர் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவன் கடைசியா சொல்லுகிறதான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இப்ப அவன் தன்னை பாக்குறான். கர்த்தர் 17வது வசனம், எனக்கு துணையா இல்லாவிட்டால் என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ரொம்ப அருமையான வார்த்தைகள். அப்படின்னா இந்த தொல்லையில இருந்து கர்த்தர் ஒண்ணுமே என்ன பண்ணாம இருந்திருந்தாலும் கூட, ஒருதலையே கொடுக்காம இருந்திருந்தாலும் பாரு, நான் கப்புன்னு இருந்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு நல்லா தெரியும் எதை அனுமதித்த பொழுதும் எதை செய்த பொழுதும் காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டார். அப்ப வரலாற்றுல பாக்குறோம் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக ரத்த பலியா செத்துருக்கிறாங்க, துன்பங்களை வரவேற்று ஏற்று செத்துருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்காக எதையும் செய்வேன், உயிரே போனா கூட அவருடைய மகிமைக்காக அது போகட்டும். தேவையில்லாம உயிரை கொடுக்க கூடாது, அவருடைய மகிமைக்காக அது போகட்டும். அதுதான் அவனும் சொல்லுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது. பாத்தீங்களா, எப்ப நான் அப்படிலாம் ஃபீல் பண்றேனோ என் கால் சறுக்கு, ஆண்டவர் அவருடைய கிருபை என்ன தாங்குகிறது, அவருடைய கிருபை என்ன தாங்குற நல்ல நிலையில் மட்டுமல்ல இங்கே அனுபவிக்கிற பொழுதும் கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற பொழுது, அதாவது கவலைகள் பெருகுகிற பொழுது, உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. அவருடைய ஆறுதல் ஆத்மாவை தேற்றுகிறது. இதை அனுபவிச்சிருக்கிறான் வாழ்க்கையில். ஆண்டவருடைய பிள்ளை சொல்றதாவது கேளுங்க, அவன் பொய்ய சொல்ல உண்மையை சொல்லுகிறான். என் ஆண்டவர் என்றோடு இருக்கிறார், என்னை காத்துக் கொள்ளுகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை தாங்குகிறார். எவ்வளவு தூரம் கெட்டவன் எல்லாம் கூடி நீதிமானா இருக்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக என்னென்ன தேவையில்லாத பேச்சையும் பேசுறாங்க. உலகத்துல அவளுக்கு அப்படி செய்யறான். ஆனா இருந்த பொழுதும் கர்த்தர் எனக்கு அடைக்கலாம், அவர் தான் நமக்கு அடைக்கலாம். நான் நம்பி இருக்கிற கண்மலையா இருக்கிறார், நான் நம்பி இருக்கிற கண்மலையா இருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை எல்லாமே அவர்கள் மேல் திருப்பி அவர் சங்கீகாரம் செய்ய போகிறார். ஏன்? பழிவாங்குதல் அவருக்குரியது, அவர் அதை செய்வார் ஒரு நாளில். எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா? எவ்வளவு பெரிய அவனுடைய சாட்சி மூலமாக ஒருத்தன் தான் துன்பங்களுக்குள்ளாக போய், இந்த துன்பங்கள் எல்லாம் போய் முடியல, இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நிலையிலும் இவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய ஆண்டவரை பற்றி பேசுகிறார், அந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறார். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அவன் தைரியம் கொடுப்பது மட்டுமல்ல, அவரை அறியாதவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய முட்டாள்தனத்தை நிறுத்தி கொண்டு அவரை நம்புங்கள், இன்றே அவரை விசுவாசியுங்கள், இயேசு என்னுடைய தேவன், இயேசு எந்த நிலையிலுமே என்னை பாதுகாக்க கூடியவர் என்பதை நம்பி அவரிடத்துல சரணாகதி அடையுங்கள். அவர் இல்லாத வாழ்க்கை பொல்லாப்புள்ள வாழ்க்கை, அவர் இல்லாத இருதயம் கொடூரமான இருதயம், அவர் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கை. அந்த இல்லாத இருதயத்தை வச்சு பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, அந்த கொடூரமான பாவ இருதயத்தை வச்சு கொண்டிருந்தா நம்ம யாருக்குமே நன்மை செய்ய முடியாது. உண்மையே பாதுகாப்பு இல்லை தெரியுமா? ஒரு ஆண்டவர் அறிந்தவனாலதான் மற்றவனுக்கு பாதுகாப்பு, அறியாதவனால யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஏன் அந்த ஆண்டவரை நீங்க நம்ப கூடாது? இவ்வளவு தூரம் நமக்காக இறங்கி வந்து நமக்காக ரத்தம் செய்து தன் சிந்தி தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுத்திருக்கின்ற அந்த இயேசு சுவாமியை நம்பி வரப்போகின்ற நியாய தீர்ப்புலையும் கோபாக்கினையிலும் இருந்து இந்த பழி வாங்குகிற தேவன் ஒரு காலத்தில் கொடியவர்களை இல்லாமல் ஆக்க போகிறாரு. அதுல இருந்தெல்லாம் ஏன் தப்பி கொள்ள கூடாது? இன்னைக்கு நாளைக்கே வந்து சொன்னா பெங்களூர்ல ஒரு பெரிய புயல் அடிக்க போகுது, ஓடி போயிருன்னு சொன்னா இந்த கல்லூரி மங்க என்ன அப்படியே இருப்பான் இப்பானா இல்லையா?
ஓடிடுவானுங்களா இல்லையா? முக்காவாசி நகரம் பறந்துடும்.
அதெல்லாம் விட மோசமான ஆபத்து வரப்போகுது. ஆனா கேட்டு இன்னும் அசைய மாட்டேன் சாமின்னு இருக்கிற தஞ்சாவூர் பொம்மையா இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? திருந்துங்க ஆண்டவர், இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டே அதுக்கே மன்னிப்பு போதாது ஆண்டவர், தொடர்ந்து இப்படி முட்டாள்தனமா இருக்காம எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். எவ்வளவு கொடூரமான இருதயம் எனக்கு இருக்கிறது, நான் நடித்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு தெரிகிறது, என் மனைவிக்கு தெரியாம இருக்கிறான், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறான், நான் நடித்து கொண்டு இருக்கிறேன். உண்மையை சொல்லு, அவர் முனைக்கு கண்ணீரோட மண்டி போட்டு பேசு, இருக்கிறதெல்லாம் கொட்டு அவர் முன்னுக்கு. அந்த தேவன் முகத்தில இருந்து அவர் அவர்கிட்ட இருந்து நீ ஒன்னையும் மறைக்க முடியாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அவர் காது இல்ல கண்ணு இல்லன்னு நினைக்காது, பார்த்து கொண்டு இருக்கிற அந்த தேவன். ஏமாற்றத்தை அவர்கிட்ட காட்டாது. திறந்து இன்றைக்கு திருந்துகிற இடத்துல உடனே ஓடி வருகிற ஒரு தேவன் தெரியுமா? ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கே கொடுப்பார். இன்றைக்கே அவரை நம்பி அவரை விசுவாசித்து உமக்காக மட்டும்தான் இனி என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்துல தேவதூதர்களுக்கு இருக்கார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஏன் இதை தள்ளி வச்சு வாழணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. மனசமாதத்தோடு படுக்க போற மாதிரி அந்த ஆண்டவர் சிந்திங்க, அவரை விசுவாசிங்க. அவருடைய வார்த்தைகள் போய் இந்த வேத புத்தகத்தை வாங்கி இந்த சங்கீதம் 94 வாசிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். அவர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லுகிற இவனுடைய வசனங்களை கேளுங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. ஜெபிப்போம்.